என் அருமையானவர்களே, ஒரு நோன்பாளி செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு நோன்பாளி செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஒரு நோன்பாளி செய்வதற்கு விருப்பமான காரியங்கள், இதுல முதலாவது நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதாவது பரவான வணக்கங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத். நோன்பு எப்படி எம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத்தோ அதே போன்று தொழுகையும் எம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத். நோன்பை எந்த ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினானோ அதே ரப்புல் ஆலமீன் தான் தொழுகையும் கடமையாக்கி இருக்கிறான். எனவே ஒருவர் நோன்போடு இருக்கிறார், தொழவில்லை என்றால் அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தெளிவான தீர்ப்பாக இருக்கிறது. எனவே ஒரு நோன்பாளி தொழுகைகளை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்ததாக தொழுகைகளை ஜமாத்தோடு நிறைவேற்றுதல், கூட்டாக நிறைவேற்றுதல். ஏனென்று பாத்தீங்கன்னு சொன்னா தொழக்கூடிய பலர் ஜமாத்திலே அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். தொழக்கூடிய அதிகமானவர்கள் ஜமாத்திலே ஜமாத் என்று சொன்னா விரும்பினா ஜமாத்தோடு தொழலாம், விரும்பினா தனியே தொழலாம். இப்படி மக்கள் ஜமாத்தை பற்றி ஒரு தவறான கருத்தோட்டத்திலே இருக்கிறார்கள். முஸ்லீமிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, ஒரு நபி தூதர் வருகிறார், நபியிடத்திலே வந்து யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஜமாத்துக்கு கலந்து கொள்ள முடியாததுக்கு பல காரணங்கள் உள்ளன, எனக்கு வீட்டில் தொழ அனுமதி உண்டான்னு கேட்கிறார். அதுல முதலாவது என்ன தெரியுமா சொல்றாரு, எனது இரண்டு கண்களும் தெரியாது. முதலாவது சொல்ற காரணத்தை பாருங்க, எனது இரண்டு கண்களும் தெரியாது, நான் ஒரு குருடர் யார் ரசூலுல்லாஹ். அடுத்து சொல்கிறார், எனது வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு மிக தொலைவு இருக்கிறது, தொலைவிலே அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். எனது வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு மத்தியிலே நிறைய மரங்கள் இருக்கின்றன, என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறார். விசஜந்துக்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். நான் முதிர்ச்சி அடைந்து தளர்ந்து விட்டேன் என்று சொல்கிறார். இப்படி ஆறு காரணங்களை குறிப்பிடுகிறார். அப்பொழுது நபி அவர்கள் அந்த மனிதரிடம், அந்த நபித்தோரிடம் கேட்டார்கள், நீங்க அதானை செய்வதற்கின்றீர்களா, தொழுகைக்குரிய அழைப்பை கேட்கின்றீர்களா என்று சொன்ன பொழுது அவர் ஆமாம் என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய காரணங்களை பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ஒண்ணுமே இல்லை. இந்த காரணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கண்கள் தெரியாத, தொலைவில் இருக்கின்ற, அவரை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு உதவிக்கு யாரும் இல்லாத ஒரு மனிதர், வயது முதிர்ந்த ஒரு மனிதர், இவருக்கே நபி அவர்கள் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பார்கள் என்று சொன்னால் நாம் ஜமாத்தை எதை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சீரியல், அந்த சீரியல் விட்டுட்டு பள்ளிக்கு போறதுக்கு மனம் இல்லை, தொடராக பார்க்கக்கூடிய சீரியல், அதை விட்டுட்டு எப்படி ஜமாத்துக்கு போறது? இப்படியெல்லாம் தொழக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த தொழுகைகள் என்ன செய்யப்படும்? அல்லாஹ் சொல்றான், ஃபவாயிலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு, வயல் என்ற நரகம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே அலட்சியமாக இருப்பார்கள். அவர்கள் தொழுதாலும் அந்த தொழுகைக்கு சுவர்க்கமில்லை, நரகம் தான் கிடைக்கிறது. ஏன்? அதில் அலட்சியம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, நாம் தொழுகை என்ற இபாதத்தை உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும், அதில் கூடுதல் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்ற எடுத்தீங்கன்னு சொன்னா நோன்புடைய இந்த ரமலானுடைய காலத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு இபாதத்தான் உம்ராவாக இருக்கிறது. இந்த உம்ரா என்ற வணக்கம், விசேஷமாக நாம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம், நமக்கு அழகான சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. சிலர்களை பார்க்கிறோம் கவலையாக இருக்கிறது, அஞ்சு வருடங்கள் பத்து வருடங்கள் இருக்கிறார்கள், ஒரு உம்ரா கூட செய்வதில்லை, ஒரு உம்ரா செய்வதற்கு ஆசை கூட வருவதில்லை. இப்படியானவர்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் பல கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா, எமக்கு எமது கண்களால் அந்த வீட்டை பார்ப்பதற்குரிய பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான், அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த வீட்டிலே தெளிவான ஆதாரங்கள், அட்டாட்சிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறான். இவர்கள் அந்த வீட்டில் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அபயமற்றவர்கள், முழுமையான அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குட்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவர் இந்த ரமலானுடைய மாதத்திலே நிச்சயமாக ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்ற உம்ராவை பொறுத்தவரையில் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைக்கும், என்னுடன் ஹஜ் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஒரு ஹஜ்ஜை செய்த நன்மை உம்ராவின் மூலம், அதுவும் ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்ற உம்ராவின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கிறது. எனவே இந்த சிறப்பு இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறது. எனவே ரமதானுடைய மாதத்தில் ஒரு உம்ராவை செய்வதன் மூலமாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, நபியோடு ஹஜ் செய்த பாக்கியம் ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் உம்ராவை செய்து அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயல வேண்டும். அதே போன்று அருமையானவர்களே, சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மிக கொடையை கொடுக்கக்கூடிய கொடை வல்லராக இருந்தார்கள். நபியுடைய அது இயற்கை பண்பாக அது இருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை சந்திக்கின்ற அந்த நாட்களில், அந்த நேரங்களில் ஜிப்ரீலுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அந்த நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற காற்றை விட சதக்கா தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, இது இந்த மாதத்தில் நமக்கு மிகவும் அதாவது ஆர்வமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் தான தர்மங்கள், சதக்கா. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்த பல கீற்றை கொடுத்தாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்க? சதக்காவுக்கு அந்த அளவு சக்தி இருக்கிறது. ஒரு பேரித்த பல கீற்றை வந்து நீங்க கொடுக்கறதன் மூலமாக உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் சதக்காவுக்கு அந்த அளவு வலிமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை அது தணித்து விடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளை தடுக்கும் என்று சதக்காவை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அதை பல மடங்காக பெருக்கி, மன்ல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹுக்கு அழகிய முறையிலே கடன் கொடுப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுக்கு எதற்கு கடன்? அல்லாஹ் எந்த தேவை மற்றவன் அவன் இங்கு கடன் என்று எதை குறிப்பிடுகிறான்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் செய்யக்கூடிய சதக்காக்கள், தர்மங்கள், அவைகளை இங்கே குறிப்பிடுகிறான். அப்படி யாரெல்லாம் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பார்களோ அல்லாஹ் அதே கடனை திருப்பி கொடுப்பதில்லை. தர்மங்கள் என்பது மிகப்பெரிய மகத்தான ஒரு இபாதத்தாக வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் நமது குடும்பத்திலே உறவினர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், எளியோர்களாக இருப்பார்கள், நமது பக்கத்து வீட்டிலே இருப்பார்கள், நமது ஊரிலே இருப்பார்கள். அந்த ஏழைகளை, எளியவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. நோன்பன்ற இபாதத் நமக்கு அந்த பசி தாகத்தை நமக்கு உணர செய்து அந்த இபாதத்தை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. எனவே நறுமையானவர்களே, இந்த இபாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக